காஸ்பல், உண்மையான காஸ்பல், உண்மையான சுவிசேஷம் வந்து கடவுள் மேல நமக்கு ஒரு பக்கம் அன்பு, ஒரு பக்கம் அவர் பார்த்து ஆராதிக்கிற ஒரு நன்றி ஏற்படுத்தினாலும், இன்னொரு பக்கம் காஸ்பல், உண்மையான காஸ்பல் வந்து கடவுள் மேல ரொம்ப பயத்தை நமக்கு, பயபக்தி என்றோம் இல்லைங்களா, அந்த பயபக்தியை ஏற்படுத்தணும், அந்த பயபக்தியை ஏற்படுத்தணும். ஏன் நமக்கு காஸ்பல் பயபக்தியை கடவுள் மேல ஏற்படுத்த மாட்டேங்குது அப்படின்னு, ஏன்னா நம்ம கேள்விப்பட்ட அறகுறையா காஸ்பல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. கேள்விப்பட்டதுனால என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்தவத்திலேயே ஒரு கடவுள் மேல ஒரு பயம்ன்றது இல்லைங்க. மனுஷருடைய இதயத்துல there is no fear of God, கடவுள் மேல ஒரு பயம்ன்றது இல்லை. அந்த பயம் இல்லாததுனால அது ரொம்ப நல்லது. அந்த பயம் இருக்கிறது, கடவுள் மேல இருக்கிற பயம், கடவுள் மேல நமக்கு பயம் இருக்கிறது ரொம்ப அவசியம். காஸ்பல் ஒரு விதத்துல குட் நியூஸ் தான் இல்லைங்களா, இட்ஸ் குட் நியூஸ். நம்மளை சந்தோஷப்படுத்துற ஒரு நியூஸ் தான். நம்ம செஞ்ச எல்லா அக்கிரமம் பாவத்துக்காக தேவனுடைய குமாரனை கொடுத்து அவர் மூலமா தேவன் நம்மள மனம் திரும்பும்படி கட்டளையிட்டு நம்மள மன்னிக்கிறாரு, நம்மள மன்னிச்சு எவ்வளோ ப்ராமிசஸ் அவர் கொடுக்கிறாருன்றது ரொம்ப சந்தோஷம்தான். இந்த உலகத்திலேயே அந்த காஸ்பிளை ஏத்துக்கிறவன் வாழ்க்கையிலேயே அதை விட குட் நியூஸ் அவனுக்கு இல்லவே இல்லை. ஆனா அந்த காஸ்பலுக்கு நம்ம கீழ்படியாம, அந்த காஸ்பல் கிட்ட நம்ம உண்மையா இல்லாம அதுக்கு கீழ்படியாம போனோம்னா, இந்த உலகத்திலேயே பேட் நியூஸ் அதே காஸ்பல் தான், ரொம்ப பேட் நியூஸ் அந்த காஸ்பல். ஒரு பக்கம் இட்ஸ் அ வெரி குட் நியூஸ், இன்னொரு பக்கம் பேட் நியூஸ். அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த யாத்திரா புக்ல நம்ம பாத்துக்கிட்டு வரோம். பைபிள்ல பழைய பாட்டுல இருக்கிற ரொம்ப பழைய புக்கு யாத்திரா, அந்த புக்ல நம்ம பாத்துக்கிட்டு வரோம். இது எப்போ எழுதப்பட்டுச்சு தெரியுங்களா? 4000 years back, 4000 வருஷத்துக்கு பின்னாடி எழுதின புக்கை நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன் அவ்வளோ பழைய நியூஸ் பேப்பர் கூட நம்ம படிக்க மாட்டோம், ஏன் அவ்வளோ பழைய புக்கை நம்ம ஏன் படிச்சுட்டு வரோம்? இட்ஸ் அ ஓல்டு புக் இல்லையா, பைபிள் ஓல்டு புக். ஏன் அவ்வளோ புக்கு படிக்கிறோம்னா, காட் வந்து அவரு மாறாதவர், அவர் நெவர் சேஞ்சஸ். அவர் எப்போ இன்றும் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர் இருக்கார். அவர் கேரக்டர் மாறுறதில்ல, அவர் குணாதிசயம் மாறுறதில்ல. அதனால அவர் எழுதின புக்கை நம்ம படிச்சுட்டு வரும்போது அவருடைய குணாதிசயத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் எவ்வளவு பரிசுத்தரு, அவர் எவ்வளவு நீதிபரர், அவருக்கு என்ன பிடிக்கிறது இல்ல, அவருக்கு என்ன பிடிக்குது, அவர் பாவத்தையும் கீழ்படியாமையும் எப்படி பொறுத்துக்காம தண்டிக்கிறாரு, அதெல்லாம் நமக்கு படிச்சுக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம மைண்ட்ல கடவுளை பத்தி தப்பு தப்பா என்ன வச்சுட்டு இருக்கிற நம்ம மைண்ட் வந்து ஒரு மறுரூபம் ஆகுது. ஐயோ, கடவுள் இப்படிப்பட்டவரான்றது அதை படிச்சு கத்துக்க கேட்கும் போது நமக்கு மறுரூபமாயி கடவுளை பத்திய சரியான சிந்தனைகள் நமக்கு ஏற்படுது. அதனாலதான் அது படிக்கிறோம் நம்ம. ரெண்டாவது வந்து மனுஷனை பத்தியும் நம்ம படிச்சுக்கிறோங்க. மனுஷன் வந்து அவனும் மாறல, பாவத்துல பிறந்த மனுஷன் வந்து 4000 வருஷமா அவனும் மாறல. ஃபாரோ இன்னைக்கு எப்படி பெருமை உள்ளவனா பாக்குறோமோ, பாவத்தையும் இருளையும் நேசிக்கிறதா பாக்குறோமோ, விக்கிர ஆராதனை செய்யற ஒரு மனுஷனா பாக்குறோமோ, கடவுளேன்னு தெரிஞ்சாலும் விக்கிர ஆராதனை செய்யற ஒரு மனுஷனா பாக்குறோம், அப்படித்தான் மனுஷனும் இருக்கிறான். மனுஷனும் மாறல, கடவுளும் மாறல. அதனாலதான் இந்த புக் ரொம்ப முக்கியம். மனுஷனை பத்தி, கடவுளை பத்தி தெளிவா நமக்கு எடுத்து சொல்லுது. எத்தனை அடி வாங்கினாலும் மாறாத மனுஷன், எவ்வளவுதான் உதவ வாங்கினாலும் மாறாது. அதைத்தான் பார்த்துட்டு வரோம். இது நமக்கு ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு புக். ஏன்னா கடவுளுடைய வார்த்தைய ரிஜெக்ட் பண்ணும்போது எகிப்துக்கு வாதம் வந்துச்சு, பயங்கரமான வாதம் வந்துச்சு. இந்த ரிஜெக்டட் காட்ஸ் வேர்ட் பிளேக்ஸ் கேம் இன் டு ஈஜிப்ட். இந்த உலகமும் கடவுளுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் விட்டுருவாரு, நிச்சயமா பிளேக்ஸ் வரும், நிச்சயமா பிளேக்ஸ் வரும். இந்த உலகத்துக்கும் சரி, எந்த மனுஷனுக்கும் நமக்கும் சரி, கடவுளுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணும்போது நிச்சயமா பிளேக்ஸ் வரும். இன்னும் ரெவலேஷன்ல, நீங்க ரெவலேஷன்ல தான் போட்டிருக்குங்க. ஆக்சுவலா இப்போ இந்த நாள்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கடவுளுடைய வாதைகள் வந்துகிட்டு இருக்கு, கடவுளுடைய வாதைகள் இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் ரெவலேஷன்ல போட்டிருக்கு. ஆனா மனுஷங்க அதை உணர்றது இல்லை. என்னுடைய இந்த தேசத்தின் மேல வாதம் வந்திருக்கு, என்னுடைய வாழ்க்கையில வாதம் வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு? நான் மனம் திரும்பணும், நான் மாறணும், தேவன் பக்கம் நான் திரும்பணும். அதுக்கு தான் வாதைகள் வருது அப்படின்னு பாக்குறது இல்ல. அதை பார்க்காததுனால என்ன ஆகுது, இன்னமும் மனுஷன் மாறாம இருக்கிறான். அதுதான் நம்ம பார்க்கிறோம், இன்னமும் மனுஷன் அவனுடைய அந்த அவிவிசுவாசத்தின் நிலைமை. என்னதான் நடந்தாலும் கடவுள் மேல முழுசா நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாத தனம், தன்னைத்தானே தான் நல்லவன் நினைச்சுக்கிற தனம், தான் நீதிமான் நான் உத்தமன் நினைச்சுக்கிற தனம் வந்து அவனை மாற விடாம அந்த மாதிரி பண்ணுது. கடவுளுடைய வாதைக்குள்ள அவன் இருந்தாலும் அதை மாற விடாத மாதிரி பண்ணுது. வாதைகள் மனுஷருங்க கடவுளுடைய வார்த்தைய கீழ்படியாம டிஸ்ஒபீடியன்ஸ்ல கீழ்படியாம இல்ல கண்டினியூஸா போகும்போது என்ன ஆகுது, ஜட்ஜ்மெண்ட் வருது. ஒரு பெரிய போதகர் வந்து ரொம்ப அழுதுகிட்டே சொன்னாராம், மக்கள் வந்து அனாவசியமான தேவையில்லாத தவிர்த்து கொள்ளக்கூடிய எத்தனை விதமான வலியும் வேதனையும் அவங்க தங்க தலைமையில அவங்களே வாங்கிக்கிறாங்க. ஏன் வாங்கிக்கிறாங்கன்னா, கடவுளுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்றது, கடவுளுடைய வேர்டை ரிஜெக்ட் பண்றது. அது ரிஜெக்ட் பண்றது வந்து எப்பப்பா அந்த மனசுல ஒண்ணு மனசுல வச்சுக்கணுங்க, இங்கிலீஷ்ல சொல்றேன் நான், there is always a consequence of ignoring God's word. கடவுளுடைய வார்த்தையை அசட்ட பண்ணோம்னா அதுக்கு நிச்சயமான ஒரு விளைவு இருக்கிறது. அது யாரா இருந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணும் போது தேர் இஸ் அ கான்சிக்வன்ஸ், நிச்சயமா ஒரு விளைவு இருக்குது. சில டைம்ல ரொம்ப கசப்பான விளைவுகளா அது இருக்கலாம், ரொம்ப பிட்டர் கான்சிக்வன்சஸா இருக்கலாம், ரொம்ப கசப்பான விளைவுகளா இருக்கலாம். ஆனா நிச்சயமா தேர் இஸ் அ கான்சிக்வன்ஸ். இஃப் யூ ரிஜெக்ட் காட்ஸ் வேர்ட், நிச்சயமா அதனோட விளைவை நீ சந்திச்சுதான் ஆகணும். அதைத்தான் நம்ம இந்த வசனத்துல பார்த்து கத்துக்கிறோம். கடவுள் நமக்கு டைம் தான் கொடுக்கிறாரு, உடனே அடிக்கிறது இல்ல, டைம் தான் கொடுக்கிறாரு, பொறுமையா தான் இருக்கிறாரு. வார்னிங் மேல வார்னிங், வார்னிங் மேல கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு டைமுக்கு விளைவுகள் வந்தே வருது. இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்னா, ஃபாரோக்கு அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். எவ்வளவு டைம் கொடுத்தாரு, வார்னிங் மேல வார்னிங் கொடுத்தாரு. அஞ்சு வாதைகள் வந்து போயிருச்சு. என்ன அஞ்சு வாதைகள்? முதலாவது ரத்தமா மாறிச்சு, தண்ணிய இல்லாம கஷ்டப்பட்ட. ரெண்டாவது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பயங்கரம், ஃபுல்லா தவுக்கல இங்க வந்து கஷ்டப்பட்ட. மூணாவது தேன், உடம்பெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டேன், தலையெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டேன். சரி, நாலாவது ஃபிளைஸ், பலவிதமான வண்டுக்கள் வந்து கடிச்சு கொதிருச்சு. அப்புறம் மிருகம், சொத்தா நீ மதிச்ச, பணமா நீ மதிச்ச உன் சொத்தெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. இப்பயும் உனக்கு புத்தி வரக்கூடாது. இன்னைக்கு ஆறாவது வாதைய நம்ம பார்க்க போறோம். ஆறாவது வாதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப சொல்லக்கூடாதுதான், ஆனா ரொம்ப சொல்றதுக்கே அசிங்கமான ஒரு வாதை. ஒளிவுகிட்டு இருக்கிற ஒரு கட்டி, கட்டிகள், என்ன போட்டிருக்காது, பாயில்ஸ், பாயில்ஸ்னா தமிழ்ல என்ன போட்டிருக்கு, கொப்பளங்கள், ஒளிவுகிட்டு இருக்கிற கொப்பளங்கள், அதுதான் ஆறாவது வாதை. அங்க போட்டிருக்கு, நான் என்ன பண்றீங்களா, முகம் சுழிக்கிறீங்க, நான் என்ன பண்றது, அதை நோட்டீஸ் பண்ணீங்களேன், மோசம் மோசம் மோசமா போயிட்டு இருக்கிறத, அந்த ப்ரொக்ரஷன் வேர்ஸ்ட் அண்ட் வேர்ஸ்டா போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன, வரும் இன்கன்வீனியன்ஸ் தான், தண்ணி இல்லாம போச்சு கஷ்டம், தவுக்கலங்க வந்துச்சு கஷ்டம், அப்புறம் உடம்ப கடிக்க ஆரம்பிக்குது, சொரிய ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா உடம்பு பயங்கரமான ஒரு வாதை. சொத்தெல்லாம் போச்சு, மிருகங்கள்லாம் போச்சு. ஆனா அந்த மிருகங்கள்லாம் போகும்போது கூட தேர் வாஸ் அ வார்னிங், நாளைக்கு கொள்ளை நோய் வந்து மிருகங்கள்லாம் சாக போகுதுன்னு ஒரு நாள் டைம் கொடுத்தார், ஒன் டே டைம் கொடுத்தார் இல்லைங்களா. ஆனா இந்த ஒளிகிட்டு இருக்கிற கொப்பளங்களுக்கு டைமே கொடுக்கல, சடனா வந்துச்சு, சடனா வந்துருச்சு. அதான் நம்ம பார்க்க போறோம், அதுக்கு ஒரு டைம் கொடுத்தார் சடனா. இந்த மாதிரிதான் மனுஷங்க வந்து வார்னிங், எந்திரி நீ, நீ மாறணும், நீ மனம் திரும்பணும், நீ இன்னும் திருந்தாம இருக்க, இந்த இதுல இன்னும் கீழ்படியாம இருக்கிறன்னு திருப்பி திருப்பி கடவுளுடைய வார்த்தை எச்சரிக்கை வந்தாலும் அதுக்கு கீழ்படியாம போகும்போது படால் அறையிற மாதிரி வாதைகள் வருது. அவனுக்கு அப்படித்தான் வந்துச்சு, மக்களுக்கு அப்படித்தான் படால் அறையிற மாதிரி வாதைகள் வருது. இதான் இந்த கடவுளுக்கு பயப்படுறதுக்கு நம்ம கத்துக் கொடுக்குது இந்த வசனங்கள். உங்களுக்கு எப்படியா தெரியல, இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு ரொம்ப பயம் வருது கடவுள் மேல, என் இதயத்துல பயம் வருது. என்ன பயங்கரம், எட்டாவது வசனத்துல இருந்து நம்ம படிப்போம், அது எப்படி வந்துச்சுன்றத பார்ப்போம். ஒன்பதாவது அதிகார யாத்திராவமோ எட்டாவது வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பாரோனுடைய கண்களுக்கு முன் வனாந்தர வானத்திற்கு நேராக இறைய கடுவான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். இது என்னது? இது சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். இதனோட பேக்ரவுண்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு கடினப்பட்ட மனுஷன் அந்த ஃபாரோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் சூளையின் சாம்பல்? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? ஃபர்னிஸ். ஃபர்னிஸ் ஒரு சூளைனா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? என்னது எல்லாம் போட்டு எரிப்பாங்க இல்லைங்களா, அதான் சூளை. சூளை ஃபர்னிஸ் எல்லாம் போட்டு எரிக்கிற இடம். அந்த என்ன சூளை இங்கிலீஷ்ல பார்த்தா த ஃபர்னிஸ் வருது இல்லைங்களா, த ஃபர்னிஸ். அதுனா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபர்னிஸ் அவர் சொல்றார். என்ன இந்த ஃபர்னிஸ் அப்படின்னா, அந்த எகிப்தினுடைய ஆராதனை முறையில அவங்க பண்ண ஆராதனை போது அவங்க டைஃபான்ன்ற ஒரு காடுக்கு அவங்க பலி கொடுப்பாங்க. என்ன பலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வியாதி வருது இல்லைன்னா ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, என்னன்னா தேவ குத்தம் ஏதாவது இருக்கலாம் இல்லைங்களா. நம்ம இந்த இதுல சொல்ற மாதிரி நீங்க அந்த காரியம் பண்ணணும், இதை பண்ணணும், அந்த பூஜை பண்ணணும் அப்படிலாம் சொல்ற மாதிரி அவங்க ஒரு பலியை கொடுப்பாங்க. ஏன்னா சிவபெருமான் அவருக்கு கோபம் வந்துருச்சு, அவரு தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கிறார் கோபமா, அதனால அவரை நீங்க சமாதானப்படுத்தணும். எல்லாம் காளிக்கு அம்மாக்கு குத்தமாயிருச்சு, தெய்வ குத்தமாயிருச்சு, அவங்களுக்கு நீங்க இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒன்று வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா அந்த மாதிரி போய் பலி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கடவுளுக்கு கோபம் வந்துட்டுக்குது, அதனாலதான் எனக்கு இவ்வளவு கஷ்டம்னு பலி கொடுக்க போவாங்க. பலி கொடுக்கும் போது எவ்வளவு கஷ்டம் இருக்குதோ, எவ்வளவு அளவுக்கு பெரிய வியாதி இருக்கோ, எவ்வளவு அளவுக்கு பெரிய கஷ்டம் வந்திருக்கோ, அந்த அளவுக்கு பெரிய பலியை கொடுப்பாங்க. ரொம்ப அவங்க கொடுக்கிற பெரிய பலி என்ன தெரியுமா? மனுஷ பலி. மனுஷருங்களை பலியா கொடுப்பாங்க கடவுளுக்கு. ஏன்னா கடவுளுக்கு கோபம் வந்திருக்கு, அந்த கடவுள் மிருகங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்து பார்ப்பாங்க, அது தீர்லன்னா என்ன பண்ணுவாங்க அந்த ஆசாரியருங்க? ரத்தம் மனுஷனுக்கு மனுஷன் தான் கொடுக்கணும், பலிக்கு கடவுள் குத்தம் போகணும்னா அந்த அளவுக்கு பலி கொடுத்து பார்ப்போம்னு மனுஷ பலியை கொடுப்பாங்க. இன்னும் ரொம்ப போனான்னா அவங்க சொந்த பிள்ளைங்களை பலியா கொடுப்பாங்க. சொந்த பிள்ளைங்களை நம்ம ஊர்லயும் சில இடங்கள்ல நடக்கிறது உண்டு, பிள்ளைகளே பலியா கொடுப்பாங்க. அந்த மாதிரி பலி கொடுக்கிற இடத்துல இங்க என்ன நடந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இவ்வளவு கொடுமையான வாதைகள் வந்திருக்கும் போது, இவ்வளவு வியாதிகள் வந்திருக்கும் போது ஃபாரோன் அடம் பிடிச்ச இருந்தே அவன் சும்மா இருப்பானா? அவனுடைய கடவுளுக்கு அவன் ஆராதனை பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய தெய்வத்துக்கு அவன் ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்ணிருக்கான்? அவன் பலிங்களை கொடுத்திருக்கான். எத்தனை கொடுத்தான்னு தெரியல, மனுஷருங்க பலிங்களை கொடுத்திருக்கான். அதனாலதான் அந்த சூளை, அந்த சூளையில தான் பலி கொடுக்கறது. அந்த ஃபர்னேஸ், அந்த ஃபர்னேஸ் போடுறது, அந்த ஃபர்னேஸ்ல ஃபாரோ பலி கொடுத்திருக்கிறார். யார கொடுத்திருப்பான்? எத்தனையோ பேர் பிள்ளைங்களை பலி கொடுத்திருப்பான். ஏன் அவன் முத பேர பிள்ளைய விட்டு மத்த பிள்ளைங்க அவனுக்கு இருந்திருக்கோம் இல்லையா, அந்த பிள்ளைங்களை கூட அவன் பலியா கொடுத்திருப்பான். ஏன் இந்த வாதையெல்லாம் போனோம், இறங்கும் கடவுளே, இறங்கும் கடவுளே, இறங்கும் டைஃபான், எங்க வாதைகள்லாம் எடுத்து போடும், எங்களுக்கு பாரு எவ்வளவு விரோதமா வந்திருக்கு, எங்க மிருகங்கள்லாம் செத்துருச்சு, எங்களுக்கு எல்லாம் இப்படி வந்திருக்கு, கொலுசுங்க வருது, வண்டுகள் வருது, தவுக்கல வருது, இறங்கும் கோபத்தை நாங்க தீர்க்கிறோம், எங்க மேல நீ கோபமா இருக்கிற. எந்த அளவுக்கு குருடு, எந்த அளவுக்கு அடம் பிடிச்சவன், எந்த அளவுக்கு மோசமா இருந்தா அந்த ஃபாரோ போய் அப்படி பண்ணிருப்பான்? யோசிச்சு பாருங்களேன். கடவுள் வந்து இங்க சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆனா அதுக்கு அவன் கண்களை மறைச்சு நான் குமுற தெய்வம் அதை விடமாட்டேன்ற அளவுக்கு போற அளவுக்கு குருடு பாருங்களேன். அங்கத்தான் போவேன். எவ்வளவு பயங்கரம். Do you see his hardness? This is God. God is doing all that. But he wants to go and worship a idol. அது இறங்கணும்னு அவன் பொறி பண்றான். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கும் இல்ல இந்த மாதிரி ஃபாரோஸ், இன்னைக்கும் இல்ல. கடவுளுக்கு மனம் திரும்பி கடவுள் பேச்ச கேட்கறதுக்கு மனசு இல்ல. உன் குடும்பம் எல்லாம் அழிஞ்சுகிட்டு இருக்கு, வாழ்க்கையெல்லாம் போய்கிட்டு இருக்கு, மனம் திரும்பி கடவுள் வார்த்தை கேட்கறதுக்கு மனசு இல்ல. ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வர்றது இல்ல இன்னைக்கும், நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரேன். அங்க போய் மொட்டை அடிச்சுட்டு வரேன், அங்க போய் அம்மாவுக்கு ஒரு குமிடு போட்டு வரேன், அதை பண்ணிட்டு வரேன், 10 பேருக்கு சாப்பாடு போட்டு வரேன். உன் மனசு மனம் திரும்பி ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்றதுக்கு இல்ல, மனம் திரும்பறதுக்கு மனசு இல்ல. அது திரும்பினீங்கன்னா எல்லாம் சரியாகும். உங்க மேல வந்திருக்க கோபம் எல்லாம் போவோம், அதுக்கு மனசு இல்ல. இந்த கடவுளாச்சே மனம் திரும்பணுமே நானுன்றது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நம்ம வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வர்றேன், திருப்பதிக்கு போயிட்டு வர்றேன், இன்னைக்கு கூட செய்யறாங்க. சாரவங்க இல்ல இன்னைக்கு கூட அதே தான் பாக்குறாங்க. அவன் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறான். பாருங்களேன், போய் அந்த விக்கிர ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். கடவுள் என்ன பண்றாருன்னா, அவனை கேலி பண்ண அந்த முட்டாள்தனத்தை, அந்த பைத்தியக்காரத்தனத்தை வெளிப்படுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி, எந்த வாதைகள்லாம் போகணும்னு நீ எந்த பலிய நீ கொடுத்தியோ அந்த சாம்பலே எடுத்துக்கிட்டு அதை விட பெரிய வாதை வரும்படிக்கு போய் எறாம மூஞ்சில அப்படின்ற. அதைத்தான் அவர் சொல்றாரு மோசேக்கு, போய் கை நிறைய கொளுத்தி இருக்கிறான் எத்தனையோ பிள்ளைகளை, வாதைகள் போகணும்னு அந்த சாம்பல், எந்த வாதைகள் போகணும்னு சாம்பலை பண்ணானோ அந்த சாம்பலே எடுத்துட்டு போய் வேற ஒரு வாதைய வரவே. இப்படித்தான் ஆக போகுது அந்த மக்களுக்கெல்லாம். பாவம், இப்படித்தான் ஃபாரோ காச்சு. பாருங்களேன், அந்த சாம்பலே எடுத்துட்டு போய் எத்தனை பேர் போயிட்டு வேளாங்கண்ணி போயிட்டு வரும்போதே செத்துறது இல்ல, அங்க போயிட்டு வந்தோம் இங்க போயிட்டு வந்தோன்னு அந்த மாதிரி அழிஞ்சு போறது இல்ல. அந்த மாதிரி எல்லாம் நடக்க வந்தவன இன்னும் வரப்போகுது வாதைகள். அப்படித்தான் இவனுக்கு நடக்கிறத நம்ம பாக்குறோம். பாருங்களேன், அதை எடுத்துட்டு போய் என்ன ஒரு வாதிய வரைக்கும் எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் அவங்க செய்யறதுன்றத மோசே என்ன பண்றாரு அடுத்த வசனத்துல. நீங்க படிங்க சிஸ்டர், ஒன்பதாவது.
எகிப்து தேசம் என்றும் மனிதன் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழுப்ப பண்ணும் என்றார். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக எரித்தார். அப்பொழுது மனிதன் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும்
மோசே வந்து அது ஃபாரோக்கு முன்பதான் கண்ணுக்கு முன்னாடியே செய்யறாரு. அவன் தெரிஞ்சுக்கிட்டான் இது ஒரு அற்புதம், கடவுள் தான் செய்யறாரு இதுன்றதான் இப்பயாவது தெரிஞ்சுக்கானு. அது என்னவாது, எரிபந்தமான கொப்புளங்கள். தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை போட்டிருக்காங்க, எரிபந்தமான. எரிபந்தம்னா என்னங்க கேக்கா தெரியுமா? பூத்தொட்டி இல்லையா, பூத்தொட்டின்னு நினைக்கிறேன் இல்லைங்களா, பாமா எரியுமா அது? ஓகே ஓகே, எரிபந்தமான அந்த மாதிரி என்னன்னா பிளட் அப்படி வெடிஞ்சுக்கிட்டு வரும், பிளட்டும் சீவும் வெடிஞ்சுக்கிட்டு வரும் அந்த மாதிரி கொப்பளங்க. நம்ம என்ன சொல்றது, உங்களுக்கு வந்திருக்குங்களா எப்பனா கொப்பளங்க? எனக்கு வந்திருக்கு சில டைம்ல. நான் பட்ட அவஸ்தை இருக்குதுங்களே, இப்பா வலினா வலி, இட்ஸ் வெரி பெயின்ஃபுல், ரொம்ப வலி நான் பட்டிருக்கிறேன்ப்பா, பயங்கரமான வலி, பயங்கரமான வலி. அது வந்து யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி வலி மாத்திரம் இல்ல, இட்ஸ் அக்லி, இட்ஸ் வெரி அக்லி, இட்ஸ் ஸ்மெல்லி, ரொம்ப ஸ்மெல்லிங். அது ஒவ்வொரு இடத்துல ஓகே, ஃபுல்லு பாடியே எரிபந்தமான கொப்பளம்னா நம்ம என்னங்க சொல்றது? தாங்கவே முடியாது. ஏன்னா சாத்தானே கடவுள்கிட்ட சொன்னா ஒரு மனுஷன் எதுனா பொறுத்துக்குவான், சொத்து போச்சு புள்ள போச்சு எல்லாம் பொறுத்துக்குவான், ஆனா அவன் உடம்ப தொட்டு ஏதாவது பண்ணி விட்டுரு அவன் பொறுத்துக்க மாட்டான்னு யோபுக்கு என்ன பண்ணாரு தெரியுங்களா? கொப்பளங்க தான் யோபு உடம்பு ஃபுல்லா கொப்பளங்க தான் வந்துச்சு யோபுக்கு, இந்த மாதிரி வந்துச்சு. ஆனா அவரு தண்டனையா வரல, அவருக்கு கடவுளுடைய இதுல பராமரிப்புல வந்துச்சு அவர் விசுவாச சோதனையா. ஆனா பாருங்களேன், இதாங்க நம்ம நினைச்சு பாக்குறோமா, திஸ் இஸ் இதான் கடவுளுடைய பயத்தை நம்மளுக்கு கொடுக்க. கடவுள் நினைச்சாருன்னா நம்ம உடம்பு ஃபுல்லா நம்மளுக்கு கொப்பளம் கொடுக்க முடியும்னு நம்மளால நினைக்கிறோமா? நம்ம என்னங்க பண்ண முடியும்? நம்ம அவருடைய வாதையா நினைச்சாருன்னா உடம்பு ஃபுல்லா கொடுத்துருவாரு. அதுதான் நம்ம பாக்குறோம், ஃபுல் பாடி உடம்பே கூசுது நமக்கு பேசணும்னா. சின்ன சின்ன அடியில திருந்தலனா, நீ சின்ன ஜட்மெண்ட்ல நீ திருந்தலனா பெரிய ஜட்மெண்ட் உனக்கு வருது பாரு. எப்படி நம்ம கடவுளுக்கு பயந்து அவருக்கு அவர் கண்களுக்கு கீழே தாழ்மையா இருக்கணும் தான் நமக்கு இது கத்து கொடுக்கணும். பாருங்களேன், அதுவும் இஜிப்சியன்ஸுக்கு ரொம்ப கொடுமை இது. பிகாஸ் அவங்க வந்து தேவர் அவங்க உடம்ப பத்தி அவங்க ரொம்ப பெருமை பாராட்டுற ஜனங்க, அவங்க உடம்ப பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற ஜனங்க. அந்த உடம்ப வந்து ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா நீட்டா அடிக்கடி குளிப்பாங்கன்னு நான் சொன்னேன், ஒரு ரெண்டு அவருக்கு ஒரு வாட்டி குளிப்பாங்க. இந்த காஸ்மெட்டிக்ஸ்ல இந்த தங்க உடம்ப நல்லா பாத்துக்கணும்ன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறவங்க, அந்த அழகெல்லாம் பாதுகாக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறவங்க, ஒரு சின்ன மார்க்கு இல்ல ஒரே ஒரு பேனு இல்ல உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க ஆசாரியரா வேற கோயிலுக்குள்ள போக முடியாது, தீட்டுப்பட்டுட்டாங்க அவங்க. They can't enter a temple. They have one. இங்க என்ன நடக்குது, முழு உடம்பு தலையில இருந்து கால் வரைக்கும் இருந்துச்சுன்னா, அது தீப்பந்தமான கொப்பளம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? யூனோ அப்படி தாங்க முடியாம வாழ்க்கையே வெறுத்து போய் இந்த கொப்பளம் வந்து இட்ஸ் நாட் ஆர்டினரி ஒன், ரொம்ப டேஞ்சரஸான லைஃபையே பாதிக்கும், சுகப்படுத்த முடியாத. இந்த அந்த வார்த்தை போட்டிருக்கு ஒரிஜினல்ல, இது வரைக்கும் அந்த வார்த்தை வந்ததில்லை, இதுக்கு முன்னாடியே வந்ததில்லை, அந்த மாதிரி ஒரு வியாதி இது. அவனால சுகப்படுத்த முடியாத வியாதி. ஒரு வசனம் படிப்போம், உபாகமம் 28:15 ஆண்டவர் சொல்றாரு பாருங்கள. என் வார்த்தைகளை நீங்க கீழ்படியாம போனீங்கன்னா அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு மிரட்டல் சொல்லும் போது 15 படிங்க. தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்றாரு, நீ என்னுடைய வார்த்தையின்படி நீ கீழ்படியாம போனீன்னா உனக்கு இதெல்லாம் வரும் வரும் லிஸ்ட் சொல்லிட்டு 27 சொல்றாரு பாருங்க.
நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிகுண்டமான கருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் திறமையினாலும் வாழ்வார்.
எரிபந்தமான நீ குணப்பட முடியாத அளவுக்கு, ஏன்னா இது குணமே படுத்த முடியாத ஒரு வியாதி, உயிரே போற அளவுக்கு ஒரு வியாதி, அந்த மாதிரி வியாதி உனக்கு கொண்டு வருவார்னு தன்னுடைய ஜனங்களை அவர் பார்த்து மிரட்டி இருக்கார். சிச்சையா எனக்கு கீழ்படியாம போனேன் நான் அவனை இப்படி சிச்சிப்பேன். இதை பார்க்கும்போது தான் பாருங்களேன், கடவுளுடைய பயம் நமக்கு இருக்கணுங்க மனசுல. அவர் நினைச்சா எதுவும் செய்ய முடியுங்க. 11 என்ன போட்டிருக்கு இந்த வசனம், யாத்ராமும்
11 எகிப்தியர் எல்லாத்திலும் உண்டானதினால் அந்த கொக்குளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது.
அந்த மந்திரவாதிகள்னா ரொம்ப உயர்வா எல்லாரும் பார்த்து மதிச்சு எல்லாரும் பார்த்து அட்மயர் பண்ணக்கூடியவங்க, பெரிய கள்ள தீர்க்க தரிசிங்க மாதிரி அட்மயர் பண்ணக்கூடிய அவங்க மேலயும் வந்திருக்குது. அவங்க கடவுளை கேலி பண்ணவங்க, தே மாக்ட் காட். என்னன்னு அவர் என்ன பண்ண முடியும், மூணு வாதைகள் நாங்களும் பண்ணி காட்டுறோமே, அவங்களும் ஜோக் பண்ணிட்டு இல்ல, ஒரு ஒரு வாட்டியும் கடவுளை கேலி பண்ணவங்க அவங்களுக்கும் வந்துக்குது வாதம். அவங்க உடம்பெல்லாம் இப்போ அவங்கள வெக்கப்படுத்தும் படிக்க, அவங்களை அவமானப்படுத்தும் படிக்க, மக்கள் அவங்களை பார்த்து அட்மயர் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப அவங்களே பார்த்து அசிங்கம் படுற அளவுக்கு அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த காட்சி எப்படி இருக்கும் அங்க இருந்து நம்ம பார்த்திருந்தோம்னா உன்னால கற்பனை பண்ண முடியுமா? இந்த பெயின், மா வலி, அக்லினஸ், த ஸ்மெல், ஹாரிபலா இருந்திருக்கும். ஒருத்தர் ஒருத்தருக்கிட்ட இருக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்கும். சி ஹவ் காட் பனிஷஸ். இதான் நம்ம பார்க்கணும். திஸ் இஸ் த காட், திஸ் இஸ் த காட். இவர் தான் ஆண்டவர், இவர் தான் அவருடைய ஒரே குமார் அமைச்சு நம்மளை காப்பாத்தணும்னு அமைச்சார். இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி தண்டிச்சிருக்கிறார். பயமா இருக்குது எனக்கு, யோசிச்சோம். இது நம்ம மூணு பாடத்தை கத்துக்கணும்னு நான் நினைச்சிருக்கிறேன். இந்த பார்க்கும்போது வி ஷுட் ஃபியர் காட். கடவுளுக்கு நம்ம பயப்படணுங்க. அவர்னால அவர் நினைச்சா எதுனா செஞ்சிட முடியும் நம்மனால, நமக்கு அவர் நினைச்சா ஏதாவது அனுப்பிட முடியும் நம்மனால நமக்கு. மூணு காரணம் சொல்ல போறோம் கடவுளுக்கு ஏன் நம்ம பயப்படணும். முதலாவது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படியாம போனோம்னா அதுக்கு நிச்சயமா கான்சிக்வன்சஸ் இருக்கு, அதுக்கு நிச்சயமா விளைவுகள் நம்ம சந்திச்சுதான் ஆகும். அவர் பேச்ச நம்ம கேட்காம போனோம். நான் இங்க உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா நான் எதுல இருந்து சொல்றேன், அவர் வார்த்தையில இருந்து எடுத்து சொல்றேன். அதான் எனக்கு ஒரு பவர் இல்லை, எனக்கு ஒண்ணும் இல்ல. அவர் வார்த்தை வரும்போது அவர் வார்த்தையில எடுத்து உங்களுக்கு காமிச்சு அது கீழ்படியாம போனோம்னா அதுக்கு நிச்சயமா விளைவுகள் இருக்கு. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போனோம்னா ஏன் ஏதேன்ல அதான் பாக்குறோம், நோவா டைம்ல அதான் பாக்குறோம், சோதோங்குமார்ல அதான் பாக்குறோம், இங்கேயும் அதான் பாக்குறோம், இன்னும் வரப்போற உலகத்திலயும் அதான் பார்க்க போறோம். ரெவலேஷன்ல என்ன நடக்க போ தெரியுங்களா? ஒரு வசனம் படிங்க, ரெவலேஷன் 16:6.
அவர்கள்
இல்ல அதுல அதுல ஒரு பாத்திரத்தை அவர் ஊத்தின பிறகு அவங்களுக்கு இதே மாதிரி கொப்பளம் வந்துச்சுன்னு போட்டிருக்கு. அது நான் படிங்க. ஆமா ஆமா கரெக்ட். ரெண்டாவது வசனம் நான் ஆறுன்னு போட்டிருக்கேன். ரெண்டு பதினாறு ஆறு. இது எதிர்காலத்துல நடக்க போறது இன்னைக்கும் நடக்கிறதுன்னு போட்டிருக்கு. படிங்க.
முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு
மனுஷர்களுக்கு மேல அது வந்துருச்சு. ஏன் இப்ப இல்ல மனுஷர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற உலகத்துல நம்ம எத்தனையோ பலவிதமான வியாதிகளை நம்ம பாக்குறோம். என்ன இதெல்லாம் அறிகுறி? பலவிதமான வியாதிகள். இந்த துன்மார்க்கத்துல இந்த செக்ஷுவல் சின்ஸ்ல டிவியும் அதையும் அதையும் அந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு கடவுள் கொடுத்த அந்த ரூலை விட்டு மீறி போகும்போது கடவுள் கொடுத்த தண்டனை ஏட்ஸா கொடுத்திருக்காரு. எத்தனை பேருக்கு அது இருக்குது? இன்னும் கொஞ்ச நாள்ல தான், ரொம்ப நாள் இல்ல, நாலு பேர்ல ஒருத்தருக்கு உலகத்துல ஏட்ஸ் இருக்குமா? இன்னும் கொஞ்ச நாள் தான், நாலு பேர்ல ஒருத்தருக்கு ஏட்ஸ் இருக்கும். அது என்ன? கோபாக்கினது தான். பலவிதமான பயங்கரமான தண்டனைகள் இன்னமும் கடவுள் கொடுக்கிறார். ஏன்? முதலாவது காரணம், கடவுளுக்கு நம்ம ஏன் பயப்படணும்னா கடவுளுடைய வார்த்தையை மீறும் போது, when we disobey God's word, there is a consequence. பயங்கரமான கசப்பான விளைவுகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணணும்? கடவுளுக்கு பயப்படணும். We should fear God. அவர் வார்த்தையை மீறத்துக்கு ரொம்ப பயப்படணும். முதலாவது. ரெண்டாவது காரணம் ஏன் பயப்படணும் கடவுளுக்குன்னா, இது ரொம்ப அசிங்கம் தான். ஒரு கொப்பளம், பிளட், சீவு அப்படி எல்லாம் வந்துருச்சுன்னா அசிங்கம் தான். ஆனா உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லவா, அதை விட 10,000 மடங்கு பயங்கரமான ஒரு வாதம் இருக்குது. நீங்க நரகம் நினைக்கலாம், நரகம் இல்ல, இந்த உலகத்திலேயே இருக்குது. அந்த வாதம் வர பதில் எனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் இந்த மாதிரி லாசரஸ்க்கு வந்துருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி எனக்கு வந்துட்டாலும் பரவாயில்ல, அந்த வாதம் வந்து எனக்கு வந்துடக்கூடாது. என்ன அந்த வாதம்? பயங்கரமான வாதம். அப்படி வந்துருச்சுன்னா பரவாயில்ல. அதுதான் 12 வசனத்துல வருது பாருங்களேன், யாத்ராமம் 9:12. அதுக்காண்டி வந்துருச்சுன்னா போச்சு என் கதை.
ஆனாலும் கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார்.
இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது வசனங்கள்ல வந்து பாரோ தன் இதயத்தை கடினப்படுத்தினான், பாரோ தன் இதயத்தை கடினப்படுத்தினான் தான் வந்துச்சு. முதல் டைம் அங்க என்ன வருது? கர்த்தர் பாரோடைய இதயத்தை கடினப்படுத்தினார். இந்த உலகத்திலேயே பெரிய வாதம் என்ன தெரியுங்களா? நம்ம ஆத்மவாதத்தான், சுகப்படுத்த முடியாத ஆத்மவாதம். கடவுள் காண்டி அவர் பேச்ச கேட்கல கேட்கல கேட்கல, வார்னிங் வருது வருது சொல்றாரு, நம்ம கேட்காம போனோம்னா நம்ம இதயத்தை அவர் கடினப்படுத்திடுவார். அதை விட பெரிய வாதம் வேற இல்லைங்க உலகத்துல, அதை விட பெரிய வாதம் இல்லை. அது 14 பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த பாவத்துல உளுந்த நம்ம மண்ணு இதயம் வந்து மாறவே மாறாது, மாற்றவே முடியாது. ஒருத்தரே ஒருத்தர் தான் மாத்த முடியும், அது கடவுள் தான் மாத்த முடியும். அந்த கடவுளே நம்ம இதயத்தை மாறாதபடிக்கு கடினப்படுத்தி விடுறாருன்னா அது எவ்வளவு கொடுமையான வாதங்க யோசிச்சு பாருங்க. ரொம்ப பயங்கர வேர்ஸ்ட் பிளேக்குங்க. கடவுள் செய்யறாரா? இன்னுமே அவன் மனம் திரும்பவே முடியாது, இன்னுமே அவன் நரகத்துக்கு போறது யாருமே நிக்க முடியாது. நரகத்துக்கு இன்னும் கீழே கீழே, இன்னும் எவ்வளவு கீழே போலாம் நரகத்துக்குன்னு தான் அவன் போய்கிட்டே இருப்பான். பயங்கரம். கடவுளுடைய அவர் டோரை ஓபன் பண்ணி க்ளோஸ் விட்டாரு அவனு. அது கடவுள் செய்வாரா? Will a man harden a man? Will a God harden man's heart and put him in hell? கடவுள் போய் ஒரு மனுஷனை இங்கேயே நீ நரகத்துக்கு போன அவன் இதயத்தை கடினப்படுத்திட்டு இன்னும் நரகத்தின் பாதை இன்னும் ஆழமா போறதுக்கு விடுவாரா? என்ன நினைக்கிறீங்க? செஞ்சே செய்வார்ந்தா பைபிள் போட்டிருக்கு. நம்மளுக்கு செய்வாரா? நிச்சயமா செய்வார். அவர் பேச்ச கேட்டு மனம் திரும்பாம அவர் வார்த்தையை மீறிக்கிட்டு மீறிக்கிட்டு மீறி டிலே பண்ணிக்கிட்டு டிலே பண்ணிட்டு போனேன்னா இதுதான் அவனுக்கு வேணுமா, இதையே வச்சுக்க அந்த வழியிலேயே நீ போன நம்மள விட்டுருவாரு. We can't come back. திருப்பி மனம் திரும்பி திரும்பி வாழ்றதே வரவே முடியாது. அப்படியே தான் நம்ம போயிடும். பயங்கரம் அது. கோடானி கோடி ஜனங்க இந்த உலகத்துல இருக்கலாம் இன்னைக்கு, அவங்க வந்தா தலையிலிருந்து கால் வரைக்கும் கட்டிங்கெல்லாம் இல்லாம இருக்கலாம், இதெல்லாம் இல்லாம இருக்கலாம், ராணுவம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க இதயத்துல பெரிய வாதம் வாங்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா. அதான் சொல்றாரு இது பவுலோபோஸ்தோ ரோமர் 1 சொல்றாரு, ஏன் இந்த சுவிசேஷம் முக்கியம், ஏன் இந்த சுவிசேஷத்தை நீங்க கேட்டு மனம் திரும்பணும், தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கிறது. எப்படிப்பா வெளிப்பட்டிருக்கிறது தேவ கோபம் அப்படின்னா, சத்தியத்தை அந்நியாயத்தினால், சத்தியம் கேட்கிறோம் ஆனா அதுக்கு மனசு கொடுக்கறது இல்ல, அதுக்கு இடம் கொடுக்கறது இல்ல, அந்நியாயத்தினால் அடக்கி வைக்கிற எல்லோருக்கும் பாருங்களேன், சத்தியத்தை அந்நியாயத்தினால் அடக்கி வைக்கிறது. சத்தியம் சொல்றார் ஆண்டவர், அதை கேட்காம போறதுக்கு விளைவு இருக்கு. தேவ கோபம் வந்துருது, என்னவா வருது, தங்களை தங்கள் இதயத்துக்கே ஒப்பு கொடுத்தார், கேடான சிந்தைக்கு அவங்கள ஒப்பு கொடுத்தார். அவங்க யோசிக்கிறதெல்லாம் முட்டாள்தனமா தான் யோசிப்பாங்க, ஆனா தங்களை பார்த்தா ஞானிகன்னு நினைச்சுக்குவாங்க, அவங்களை பத்தி அவங்களை பத்தி நல்லவங்கன்னு நினைச்சுக்குவாங்க. யோசிக்கிறதுலாம் முட்டாள்தனம் தான், பாவம் தான், கடவுளுக்கு விரோதம் தான். இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அசிங்கமானதை தான் பார்ப்பாங்க, அசிங்கமானது தான் பேசுவாங்க, அவங்க கண்கள்லாம் அசிங்கம் தான் நெறிஞ்சிருக்கும், அதுல இருந்து அவங்க வழியே வரவே முடியாது, அவங்க இதயத்துல அதைதான் என்ஜாய் பண்ணுவாங்க. இச்சை ரோகம் அதெல்லாம் இதயத்தின் பாதைகள், கேடான சிந்தைகள், அசுத்தத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். வாலிபர்களா இருக்கவங்க நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், வெறும் வெளியில ஒன்னும் கட்டியெல்லாம் வராம இருக்கலாம், காட் கேன் உங்க இதயத்தை அப்படி ஒப்பு கொடுத்துருவார். கடவுள்கிட்ட விளையாடாதீங்க, வி கான்ட் பிளே வித் காட். அவர்கிட்ட அவர் மனம் திரும்ப அவர் வார்னிங் வருது, எச்சரிக்கை வருதுன்னா திருந்தி ஐயா இறங்கும்னு அவருக்கு வரணும். ரெண்டாவது காரணம், கடவுளுக்கு நம்ம ஏன் பயப்படணும்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய வாதம், நரகத்துல இருந்து வெளியில இருக்கக்கூடிய பெரிய தண்டனை தாங்க. நரகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய பெரிய தண்டனை எதுனா கடவுளால் கைவிடப்படுறது, கடவுளால கடினப்படுத்தப்படுறது. அது தான் நடந்துச்சுன்னா முடிஞ்சு கதை, முடிஞ்சு கதை. இட்ஸ் ஹாரிபிள் திங், வெரி டேஞ்சரஸ் திங். கடவுள் நம் பாவங்களை சுத்தி காட்டும் போது, பாவங்களை எடுத்து காட்டும் போது, இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டோம்னா போச்சு, கடவுள் இதானா வேணும் வச்சுக்கான்னு விட்டுருவார். ஒரு வசனம் படிப்போம், நீதிமொழிகள் 28:14. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவன். என்னங்க பயம் கொடுத்துற மாதிரி நீங்க சொல்றீங்களே, பயம் வர மாதிரி இருக்கா உங்களுக்கு, நல்லதுங்க ரொம்ப. அதுவே ஒரு அடையாளம் உங்க இருந்தா இன்னும் கடினப்படலன்னு, இவர் இப்படித்தான் பேசினுக்குவோம், நம்ம இப்படித்தான் சொல்லினுக்குவோம்னா ஒரு டேஞ்சரான வழியில் நீங்க போறீங்க. பயம் இருக்குதா மனசுல கடவுளை பத்தி? எப்பொழுதும் பயப்படுகிறவன் பயப்படுறது பாக்கியவன், ஏன்னா நல்லவன், அவன் தீமையான கடினப்பட்டு போகல. அடுத்தது படிங்க, அழிஞ்சுதான் போவான். இருதயத்தை கடினப்படுத்தினானா, இன்னைக்கு கடவுளை பார்த்து நம்ம பயப்படணும் இது பண்ணிருக்கிறத பார்க்கும்போது. ரெண்டாவது காரணம், இது கிரேட்டஸ்ட், தலையிலிருந்து கால் வரைக்கும் கொப்பல வந்தாலும் பரவாயில்ல, ஆனா இருதயத்துக்கு வாத. 14th யாத்திராம 14th அவருக்கு சொல்றாரு, ஃபாரோ இன்னுமே நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, உன் இருதயத்துக்கு வாத வர வைக்க போறேன் அப்படியே சொல்றாரு. இப்போ பாருங்களேன் இதை படிங்க, வாட் டஸ் இட் சே இங்கிலீஷ், 14:9-14, எக்ஸோடஸ் 9:14 படிங்க தமிழ்ல. வெளியிலும் வரப்போது, ஆனா ஹார்ட்டுக்கு வரப்போகுது, இன்னும் கடினம் கடினம். கடவுள் ஹார்ட்டு கொண்டு வாத அனுப்பிச்சிட்டாருன்னா போச்சு, ஒருவேளை வெளியில கடவுளுடைய தண்டனை இல்லாம இருக்கலாம் நமக்கு, நம்ம ஹார்ட்ல வந்துடக்கூடாது, பெரிய ஆபத்து. மூன்றாவது, கடவுளுக்கு நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னா, இந்த மெஜிஷியன்ஸ் கடவுளை கேலி பண்ண மாதிரி நம்ம ஒருபோதும் கடவுளை கேலி பண்ணக்கூடாது. இவங்க கடவுளை கேலி பண்ணாங்க, they mocked God. Horrible thing to mock God. கலாத்தியர் 6:7 படிங்க, இதோடு முடிக்கலாம். 6:7 நம்ம செய்ய முடியுமா? நம்ம போய் கடவுள கேலி பண்ண முடியுமா? பவுலோபஸ் சொல்றார், நிச்சயமா பண்ண முடியும். 6:7 ஏமாந்து போயிடாதீங்க.
அப்படின்னா
என்ன அர்த்தம்? கடவுள தன் கேலி பண்றதுக்கு யாரையும் அவர் விடமாட்டார். நீ அவர் கேலி பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருக்கியா? கடவுளை கேலி பண்றதுக்கு அவர் யாரையும் விடமாட்டார். அப்புறம் அதையே அறுப்பான். எதை விதைக்கிற அதைத்தான் அறுப்ப. நீ கடவுளை கேலி பண்ணி எதை விதைக்கிற அதுதான் நீ அறுப்ப. கடவுளை கேலி பண்றதுனா என்ன? அவமதிக்கிறது. வேற இன்னும் சொல்றீங்களா? கடவுள்கிட்ட நாடகம் ஆடுறது. நான் கிறிஸ்டியனு, உண்மையான கிறிஸ்டியன் மாதிரி இல்ல, ஆனா கிறிஸ்டியன் மாதிரி நாடகம் ஆடுறது. ஒரு மாயமாலமா ஒரு வேஷம் போடுறது அவர்கிட்ட. ஒரு மாயமாலமா வேஷம் போடுறது. சபைக்கெல்லாம் வருவேன், சபையெல்லாம் வருவேன், ஆனா தேவ வசனத்துல எனக்கு ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கடவுள் பேசுறதுலாம் நான் ஒன்னும் பெருசா கேட்க மாட்டேன். தட் இஸ் மாக்கிங் காட். அது கடவுளை கேலி பண்றது. கடவுள்மா கடவுளை ரொம்ப நேசிக்கிற மாதிரி, கடவுளை ரொம்ப சேவை செய்யற மாதிரி, கடவுள் ரொம்ப கீழ்படுகிற மாதிரி நடிக்கிறது. ஆனா உண்மையாவே அதை செய்யறதில்ல. வாழ்க்கையில அது செய்யறதே இல்லை. பாவத்தை அறிக்கைடுறது, பாவம் செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டேன்னு, ஆனா மனம் திரும்பாம இருக்கிறது அதுல இருந்து. அது கடவுளை கேலி பண்றதுதான். நாடகம் ஆடுறதுங்க. ஜபத்துல நாடகம். 1000 நா இருந்தாலும் ஸ்தோத்திரம், கோடி நா ஸ்தோத்திரம், இதயத்துல நன்றி ஒன்னுத்துக்கும் இருக்கிறது. அது கடவுளை கேலி பண்ற மாதிரி. இதயத்தை அறிந்த தேவன் கடவுளை கேலி பண்ற மாதிரி. கம்யூனியன்ல கடவுளை கேலி, ஜபத்துல கடவுளை கேலி, வேத வசனத்துல கடவுளை கேலி, கிருபையின் சாதனங்கள் ஒன்னும் பயன்படுத்தாம நான் வளரணும் வளரணும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறது, அதெல்லாம் கடவுளை கேலி பண்ணாம வேற என்னங்க? உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணாம நீ இன்னும் அப்படியே இருந்துட்டு கடவுளை கேலி பண்ணிட்டு இருந்தா? கடவுள் தன்னை கேலி பண்ண விடமாட்டார். மோசம் போகாதிருங்கள். உன் கேலி பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரே ஒரு வசனம், ஐசாயா 28:32 பேஜ் நம்பர். கடவுளை கேலி பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? அதுல போட்டிருக்கு 28:22 அதிகாரம் 22 வசனம். கடவுளை கேலி பண்ணாதீங்க. நீங்க ஆல்ரெடி கட்டப்பட்டிருக்கீங்க, பாவத்துல கட்டப்பட்டிருக்கிறீங்க, பாவ நிலையிலாம் கட்டப்பட்டிருக்கீங்க. அந்த கட்டெல்லாம் வச்சுக்கிட்டு போய் இன்னும் கடவுள்கிட்ட நாடகம் போடாதீங்க, கேலி பண்ணாதீங்க அவரை. அப்படி கேலி பண்ணா என்ன ஆகும்? உங்கள் கட்டுக்கள் பலப்படும்படிக்கு, இன்னமும் பாவத்துல நீ அதிகமா போகும்படிக்கு, இன்னமும் நீ கடினப்படும்படிக்கு தான் அத முடியும். யூ ஷுட் நாட் மாக் காட். கடவுள்கிட்ட சின்சியரா நம்ம இருக்க பார்க்கணும். அது ரொம்ப பெரிய ஸ்டாண்டர்ட் தான். ரொம்ப நம்ம ஜெபம் பண்ணணும் அதுக்கு கிருபை கடவுள்கிட்ட. அதுக்குதான் அந்த பயம். வி ஷுட் ஹாவ் அ ஃபியர் ஆஃப் காட் இன் அவர் ஹார்ட். ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கடவுளை கேலி பண்ற மாதிரி தான், நிறைய பெருசா துதிக்கிற மாதிரி. ஆனா உள்ள என்ன பண்ண இல்லை, நாடகம். கடவுள்கிட்ட டிராமா, எல்லாத்துலயும் டிராமா. அது பண்றது ரொம்ப ஆபத்து. ஏன்னா கடவுளை கேலி பண்றவங்க உண்மையா ஜெபிக்கவே முடியாது. அது ஒரு தண்டனை. கட்டுக்கள் பலப்படுறதுன்னா ஜபமே பண்ண முடியாது. அப்படித்தான் ஆகும். ரொம்ப கஷ்டம் ஜபம் பண்றது. கடவுளை கேலி பண்றவங்க சுவிசேஷ சத்தியம் அவங்கள ரொம்ப பாதிக்காது. மனசாட்சி இருதயம் ஒரு மாதிரி செத்த நிலையில இருக்கும். ஒரு கடைசியில பார்த்தா அதுதான் கடவுளை கேலி பண்ணி கேலி பண்ணித்தான் அது சிஎஸ்ஐ மதமா மாறுறது. ஒரு வெளிப்பார்வையான மதமா மாறு. நம்மளும் அப்படி மாற முடியும். கடவுளை கேலி பண்ணி கேலி பண்ணி டிராமா பண்ணி டிராமா பண்ணி என்ன ஆயிடுவோம் கடைசியில? வெளிப்பார்வையா தான் சபை இருக்கும், வெளிப்பார்வையா தான் இருக்கும். மக்கள் உள்ளுகளை யாரும் ஜெபம் பண்றவங்களும் உண்மையான மனசே இல்லையே, கடினப்பட்டு போயிட்டாங்க எல்லாருமே. அப்படித்தான் எல்லாரும் ஆயிடுறது. அந்த வாதைகள் இன்னைக்கு எத்தனை சபைகள்ல இருக்கு. நமக்கும் வர முடியும் அந்த வாதை. அதனால தான் நான் என்ன சொல்றேன், 3 காரணங்களை சொன்னேன். கடவுளுக்கு நம்ம ரொம்ப பயப்படணும். அவர் வார்த்தைக்கு கீழ்படியாம போகும்போது விளைவுகள் இருக்கிறது. தட் இஸ் அ கான்சிக்வன்ஸ். 2வது, அவர் அனுப்பக்கூடிய மிகப்பெரிய வாதை இட்ஸ் ஹார்ட். நமக்கே தெரியாதது வந்திருக்கார். 3வது, கடவுளை கேலி பண்ணக்கூடாது, அவர்கிட்ட நாடகம் ஆடக்கூடாது, அவருடைய காரியங்கள்ல தெய்வீக காரியங்கள்ல விளையாடக்கூடாது. ஒரு டைமண்ட்ஸ் எல்லாம் வச்சு கோலி ஆடுறதுன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி டைமண்ட்ஸை வச்சு நம்ம கோலி டிவைன் திங்ஸ் விஷயமா பிளே வித். அதுக்கு தான் கடவுளுக்கு நம்ம பயப்படணும். அந்த தேவ பயம் தேவன் நமக்கு எல்லோருக்கும் மனசுல கொடுத்துட்டோம். ஜெபம் பண்ணோம். மிகவும் நேசிக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த மாலை வேளையில இந்த முக்கியமான காரியத்தை நாங்க படிச்சுக்கிட்டோம். அப்ப இந்த வேத வசனத்தை பார்க்கும்போது நீர் மகாபெரிய தேவன், நீர் பயங்கரமான தேவன், தி ஆஃபுல் காட். நாங்க படிக்கிறோம் உண்மை பற்றி எங்களுக்கு உணர்வு இல்லாத இருக்கிறதுக்கு அநேக நேரம் எங்களுடைய இதயத்தின் வாத தான் ஆண்டவரே. எங்க இதயத்துல எவ்வளவு பெரிய வாதம் இருந்தா இந்த தெய்வத்துக்கிட்ட நாங்க இந்த தெய்வத்துக்கு பயப்படாம இருப்போம். நாங்க எவ்வளவு தைரியம் எங்களுக்கு மனசுல இருந்துச்சுன்னா உம்மிடத்துல நாங்க ஒரு நாடகம் ஆடுவோம். எவ்வளவு தைரியம் எங்களுக்கு இருந்துச்சுன்னா நீர் கொடுத்த தெய்வீக சாதனங்களை அசட்டையா எண்ணுவோம். உம்முடைய வார்த்தைக்கு ஏனோ தானோ நாங்க இருப்போம். எங்க இதயத்தின் வாதையை நீர் சரி பண்ண வேண்டுமா? உம்மிடத்துல மன்றாடி உணர்ந்து கேட்கிறோம் ஆண்டவரே. எங்க மனசுல தேவ பயத்தை தாரும், தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை மனசை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதுதான் ஞானத்தின் ஆரம்பம்னு நாங்க பாக்குறோம். அதுதான் நல்ல சுகத்துக்கு, நல்ல வாழ்க்கைக்கு, எல்லா ஞானத்துக்கு வழியும் பாக்குறோம். அது எங்க மனசுல இல்ல, அதை உணர்ந்து பயத்தோடு இடத்துல கேட்கிறோம். எங்க எல்லோருக்கும் தேவ பயத்தை மனசுல தாரும் ஆண்டவரே. உம்மடுத்து ஒரு போதும் உங்களுடைய வார்த்தைக்கு இந்த துணிகரமா கீழ்படியாமையும், உங்களுடைய இருதயத்தின் வாதையை நீ அனுப்பக்கூடியவர்ன்றது அவர் நினைச்சு, உலகத்துல நல்லா இருக்கிறோமே, நல்லா சாப்பாடு கிடைக்குதே, நல்ல வாழ்க்கை இருக்குது, அது போதும் எனக்குன்ற மாதிரி இராம எங்க ஆத்மாவுக்கு வாதை அனுப்பிச்சுன்னா நாங்க என்ன ஆவோம்? தேவ கோபம் இன்றைக்கும் எத்தனை மக்கள் மேல வெளிப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு வந்துடக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு பயப்படும்படிக்கு கற்றுத்தாரோம். உண்மை ஒருபோதும் கேலி பண்ணாதபடிக்கு எங்களுக்கு கற்றுத்தாரோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் எடுக்கிறோம் எங்க நல்ல தேவனே. ஆமென்.